SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
அடுத்து வந்து இன்னொரு விமர்சனம் உங்க மேல வைக்கப்படுறது அப்படின்னா, பொதுவாக இப்ப தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடதுசாரி கருத்து கொண்டவர்களுக்கும் நீங்க வந்து எதிராக இருக்கிறீங்க, அது இந்திய தேசியத்தோட ஒரு ஆதரவு அல்லது இந்திய நலன் சார்ந்த சிந்தனை அப்படிங்கிற மாதிரி, அல்லது உயர் சாதி சார்ந்த ஒரு போக்கு இப்படி வந்து சொல்லப்படுது அந்த விமர்சனம். ஆனால் நீங்கள் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி நான் வாசித்திருக்கிறது அப்படின்னா, உங்கள் ஆசிரியர் குழுவில் கூட தலித்துகள் முஸ்லீம்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க, இடம்பெற்று வருகிறார்கள். ஆனாலும் ஏன் தொடர்ந்து இந்த விமர்சனம் உங்கள் மேலே முன்வைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க?
அது அந்த விமர்சனம் முன்வைப்பவர்களை தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது, நாம் காலச்சூடு வெளியிட்ட நூல்களை பட்டியல் எடுத்து பார்க்கலாம், காலச்சூடு இதழ் விரிவோட கட்டுகளை எடுத்து பார்க்கலாம், காலச்சூடு இதழினுடைய கடந்த 15-20 ஆண்டுகால யார் வந்து அதில் ஆசிரியர் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்ற பட்டியலை எடுத்து பார்க்கலாம். மூன்று விஷயங்களை சொல்ல முடியும். தமிழகத்தில் எந்த ஊடகத்திலும் முக்கியமான பொறுப்புகளில் தலித்துகள் இல்லை. ஆனால் காலச்சூடு கடந்த 15 ஆண்டுகளாக அதில் உறுதிவிலக்காக இருக்கிறது. ஆசிரியர் என்ற பொறுப்பில் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு தலித்துகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, தலித் பார்வையை காலச்சூடு வெளியிடும் அளவுக்கு வேறு எந்த இதிலும் தமிழில் வெளியிடவில்லை என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். இதை ஆதாரத்துடன் நாம் எடுத்து வைத்து நிறுவலாம். மூன்றாவது, தலித்துகள் முஸ்லிம்கள் போன்றவருடைய பார்வை, படைப்புகள், நூல்கள், கருத்துகள் காலச்சூடு அளவுக்கு வேறு எந்த பதிப்பகமும் தமிழ் வெளியிட்டதில்லை. இவையெல்லாம் ஆதாரபூர்வமான விஷயங்கள். இவையெல்லாம் வந்து கோரிக்கைகள் அல்ல, கேட்லாக எடுத்து வைத்து நாம் இதை பற்றி பேச முடியும்.
ஆனால் இப்போ இதை வந்து சொல்கிற விமர்சனம் முன்வைக்கிறவங்க சொல்கிறது எப்படின்னா, இது வந்து ஒரு வெளிப்பூச்சாக நீங்கள் செய்கிறீங்க, உள்ளார்ந்த ரீதியில் வந்து அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் தான் வந்து பரவலாக விரைவி கிடக்கிறது அப்படின்னு.
அதை நான் சொன்னது போல், எந்த ஒரு கருப்பொருளும் யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை நம் பார்வை. ஆகவே தலித்தியம் பற்றியோ இஸ்லாம் பற்றியோ ஒரு விமர்சனபூர்வமாக கட்டுரை வெளிவந்தால் அது கண்டிப்பாக காலச்சூழல் தகுதியாக இருந்தால் பிரசுரிக்கப்படும், அதை தடுத்து நிறுத்துவது சாத்தியமில்லை. அதே நேரத்தில் காஷ்மீர் பிரச்சனையாகட்டும் அல்லது தமிழகத்தில் உள்ள பல்வேறு கலவரங்களாகட்டும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி மிக விரிவாக பதிவு செய்திருக்கிறோம், புத்தகங்களாக கட்டுரைகளாக. இதில் எது வெளிப்பூச்சு எது உள்பூச்சு என்று முடிவு செய்வது யாருன்னு எனக்கு தெரியவில்லை.
விமர்சனம்னு சொல்கிறது, இப்போ தனிப்பட்ட விமர்சனம் வந்து தமிழக சூழலில் வந்து அதிகமாக நடக்கணுங்கிற மாதிரி பரவலாக சொல்லப்படுது. குறிப்பாக உங்களோட வந்து சொல்லும்போது இந்த இலக்கிய சர்ச்சைகள் அல்லது இலக்கிய தனி மனித தாக்குதல்களில் ஜெயமோகன் எடுத்துக்கலாம், மனுஷ்ய புத்திரன் எடுத்துக்கலாம், கண்ணன் வர்சஸ் மனுஷ்ய புத்திரன், கண்ணன் வர்சஸ் என்ன ஜெயமோகன், இப்படியான ஒரு தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கே.
அதாவது சர்ச்சை என்று சொல்லும்போது அதில் ரெண்டு பேர் ஈடுபட வேண்டும் நினைக்கிறேன், அப்போ தான் சர்ச்சை ஆகும். கடைசியாக வந்து திரு மனுஷ்ய புத்திரன் அவர்களோடோ அல்லது ஜெயமோகன் அவர்களோடோ நான் எப்போது சர்ச்சையில் ஈடுபட்டேன் என்பது ஞாபகம் இல்லை. நிச்சயமாக கடந்த பல ஆண்டுகளாக இல்லை.
இப்போ கண்ணன் அப்படின்னு வரும்போது அவருக்கும் ஜெயமோகனுக்கும் ஆகாது, அவருக்கும் மனுஷ்ய புத்திரன்
அவர்கள் விமர்சனத்தை முன்வைக்கலாம், அவற்றை நான் படித்து பார்க்க விரும்புவதில்லை. ஆனால் நான் சர்ச்சை என்பது இருவர் ஈடுபட்டால் தான் அது சர்ச்சை வந்து, ஒருவர் பேசி கொடுத்தால் அது சர்ச்சை இல்லை, அது குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம் அல்லது அவதூறுகளாக இருக்கலாம். ஆகவே அதை ஏன் வைக்கிறார் என்று நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்க முடியும், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, நான் அதில் ஈடுபடவில்லை.
இல்லை, ஆனால் நீங்கள் ஜெயமோகனை வந்து அவர் வந்து தேசிய பெரிய மிகுந்தவர், ஆழமான அழுத்தமான இந்துத்துவவாதி அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம்
பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரு இணையதளத்தில் வந்து, அதாவது அவர் வந்து இந்திய அமைதிப்படை அங்கே இலங்கையில் இருந்தபோது ஒருவரை கூட வந்து வன்பால் உறவு செய்யவில்லை என்றவாறு அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்று கேட்டபோது நான் அதை முன்வைத்தேன். அது ஒரு குற்றச்சாட்டில் என்ன பொறுத்தவரை அது என்னுடைய நம்பிக்கை, நான் உறுதியாக அறிந்த ஒரு விஷயம்.
மாதுருபாகன் அந்த நூலை வந்து நீங்கள் மீண்டும் வெளியிட போகிறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க. என் கேள்வி எப்படின்னா,
தமிழ் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு,
ஆமாம், திரும்ப இன்னும் மீள் பதிப்பு
நான் வெளிவர வேண்டாம் எப்போதும் முடிவு பண்ணவில்லை, மீண்டும் பதிப்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது.
இந்த நூல் சம்பந்தமான ஒரு கேள்வி எப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இலக்கியம் சம்பந்தமாக இருக்கட்டும், கருத்து சுதந்திரமாக இருக்கட்டும், ஒரு விதமான சகிப்புத்தன்மை இல்லாத போக்கு அதிகரிச்சுட்டு வர்ற மாதிரி படுதா உங்களுக்கு?
அப்படித்தான் நினைக்கிறேன்.
அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ ஒரு திராவிட அரசியல், ஒரு 50-60 ஆண்டுகள் திராவிட ஆட்சியில் கருத்து சுதந்திரத்தை கருத்தை வந்து கருத்தால் வந்து வெட்டி வீழ்த்தி தான் திராவிடம் வந்து வளர்ந்துருக்கு, ஆட்சியை பிடிச்சது. அதே ஒரு நாட்டில் ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு இடம் இல்லைங்கிறது வந்து எதை காட்டுது?
அதாவது திராவிட இயக்கத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்த பெரியாருக்கு கருத்து சுதந்திரத்தில் முழுமையான நம்பிக்கை இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த நம்பிக்கையை அதற்கு பிறகு வந்தவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்று நான் நினைக்கவில்லை. சகிப்பின்மை என்பது எல்லா இயக்கங்களிலும் இருக்கிறது, அது குறிப்பிட்ட எந்த ஒரு இயக்கத்துக்கும் உரியதல்ல. யாராலும் தம்மை பற்றிய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இப்போது நீங்கள் சொன்னீர்கள் இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள், இவை கூட ஒரு சகிப்பின்மையின் வெளிப்பாடு தான். தம்மை விமர்சனத்துக்கு அப்பால் நிறுவிக்கொள்ள வேண்டும், தாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நம்பக்கூடியவர்கள், தாம் விமர்சிக்கப்படும் போது அதை எதிர்கொள்வதற்கான பல வழிமுறைகள் உண்டு. இது போன்ற குற்றச்சாட்டுகளை வீசிக்கொண்டிருப்பது இவையெல்லாம் வந்து எல்லாமே சகிப்பின்மையின் வெளிப்பாடு தான். இதே காலச்சூடு ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து எல்லா தரப்புகளையும் நான் எதிர்கொண்டு கொண்டு தான் இருக்கிறோம். அவருக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது காலப்போக்கில் மேலும் மேலும் அதிகரித்து வருவதாக எனக்கு தெரிகிறது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு ஜாதிகள் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்படுவதும் அந்த போன்ற அதுபோன்ற குரல்கள் வலுப்படுவதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அரசியல் ரீதியாக கட்சிகள் ஜாதி கடந்த கட்சிகளுடைய பார்வை என்பது பலவீனப்பட்டு வருவதற்கு காரணமாக இருக்கலாம். அரசியல் என்பது மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிரிந்து உறுதிப்பட்டு வருவதற்கு காரணமாக இருக்கலாம். இது போன்ற பல காரணங்களால் இலக்கிய தளத்திலும் சரி, அறிவு தளத்திலும் சரி, அரசியல் தளத்திலும் சரி, சகிப்பின்மை என்பது எல்லா கோட்பாடுகள் சார்ந்தும் ஒரு குறிப்பிட்ட கோட்பாடுக்கு மட்டுமல்ல மிக அதிகமாக இருக்கிறது. இந்த காலத்தில் அது இந்துத்துவம் சார்ந்து அந்த ஆபத்து மிகப்பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலிய தகவல் அனைத்தையும் தரும் SBS தமிழ். நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் காலச்சுவடு பதிப்பகத்தின் ஆசிரியர், ஆஸ்திரேலியா வருகை தந்திருந்த கண்ணன் அவர்கள்.
நேர்முகத்துக்களாக இப்போ இலக்கியவாதிகளோட உரையாடும் போது அவங்க சொல்கிற ஒரு 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 முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்ன இருக்குன்னா, தமிழ் இலக்கியவாதிகள் அளவிற்கு வேறு எந்த மொழி இலக்கியவாதிகள் மத்தியிலும் இவ்வளவு சர்ச்சையும் பூசலும் பொறாமையும் அல்லது ஒருத்தரை காட்டி கொடுக்குற போக்கும் இல்லை. தமிழில் வந்து யாருமே விருது வாங்கிடக்கூடாது, அந்ததுக்காக வந்து எவ்வளவுக்கு அவங்கள கவுக்க முடியுமோ கவுத்துறது, இது மாதிரியான ஒரு ஒரு போக்கு வந்து தமிழ் இலக்கியவாதிகள் மத்தியில் அதிகமாக இருக்கு அப்படின்னு. நீங்கள் வந்து நிறைய இலக்கியவாதிகளோட நீங்கள் என்ன அவங்க இலக்கியங்களை பதிப்பிச்சுட்டு இருக்கிறாள், எடிட் பண்ணிட்டுருக்கிறாள், உங்களுக்கு எப்படிப்படுது
அந்த குற்றச்சாட்டு? சரி என்று தான் நினைக்கிறேன். தமிழ் அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலை வந்து பிற மொழிகளில் இருப்பதாக நான் அறிந்தவரை இல்லை. வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் வேறுபாடுகளை கடந்து இணைந்து செயல்படுவதும் பேசுவதும் நடக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு சிறு விருது முதல் பெரு விருது வரை வழங்கும் போதும் அதை பற்றிய குற்றச்சாட்டுகள் வருது. மாற்றுக்கருத்தை மிக மோசமான சொற்களால், வாசகங்களால், குற்றச்சாட்டுகளால் எதிர்கொள்வது போன்ற நிலை என்பது தமிழில் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அருந்ததி ராய் போன்ற எழுத்தாளர்கள் கூட பல்வேறு விஷயங்களில் மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள், அவர்களை கூட எதிர்த்து போராடுவது, அவர்களுடைய அரங்கை வந்து கலைக்க முற்படுவது போன்று செயல்படுவது என்பதெல்லாம் ஒரு உச்சகட்ட சகிப்பின்மையின் வெளிப்பாடு என்று நான் நினைக்கிறேன்.
நிறைவாக ரைட்டர்ஸ் ஃபெஸ்டிவல், அதாவது எழுத்தாளர் மாநாட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு சிட்னியில் கலந்துக்கிட்டீங்க. ஒரு பதிப்பாளருங்கிற வகையில் இந்த தமிழின் இடம் உலக தரத்தில், இலக்கிய தரத்தில் வந்து எப்படி இருக்கிற மாதிரி படுது?
அதாவது இந்த நான் வந்தது சிட்னி எழுத்தாளர் மாநாட்டிற்காக, நான் நேரடியாக வரவில்லை. சிட்னி மாநாட்டை ஒட்டி ஆஸ்திரேலியாவுடைய ஆர்ட்ஸ் கவுன்சிலிருந்து உலகமெங்கு இருந்து 15-16 பதிப்பாளர்களை ஒவ்வொரு ஆண்டும் அழைக்கிறார்கள். அழைத்து அந்த சூழலில் ஆஸ்திரேலிய எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள், பிற பதிப்பகத்துறையினருடன் ஒரு உரையாடுவதற்கு, தொழில் ரீதியாக சந்திப்பதற்கு என்று பல வகையான ஒரு ஏற்பாடுகளை அவர்கள் ஒரு வாரம் அல்லது 8 நாளைக்கு தொடர்ந்து செய்கிறார்கள். அது போன்ற ஒரு நிகழ்வில் தான் நான் வந்து இங்கே கலந்து கொள்வதற்காக வந்தேன். அந்த நிகழ்வை அவர்கள் வந்து சிட்னி ரைட்டர்ஸ் ஃபெஸ்டிவலோடு இணைத்து செய்வதால் அதிலும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இம்முறை எனக்கு கிடைத்தது. தமிழை பொறுத்த வகையில் வந்து நாம் தமிழகத்தில் அல்லது அயலிலிருந்து கொண்டு தமிழ் வந்து உலகத்தில் முதல் மொழி என்றோ அல்லது ஆகச்சிறந்த மொழி என்றோ பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் தமிழை பற்றியோ தமிழ் எழுத்தாளர்களை பற்றியோ உலகத்தில் யாருக்கும் எந்த புரிதலும் எந்த அறிதலும் கிடையாது என்பதுதான் உண்மை. ஆகவே நான் வந்து என்னுடைய பணியில் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து தமிழ் என்ற மொழியை முதலில் அறிமுகம் செய்வது, அதன் பிறகு காலச்சுவடை அறிமுகம் செய்வது, பிறகு எழுத்தாளர்களை அறிமுகம் செய்வது என்று ஆனா அவன் அவரிலிருந்து தொடங்கி தான் செய்ய வேண்டியிருக்கிறது. இதுதான் 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதன் வழியாகத்தான் படிப்படியாக தமிழ் படைப்புகளை உலக இலக்கியங்களுக்கு எடுத்துச் செல்வது சாத்தியப்படலாம் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் 3-4 படைப்புகளை கொண்டு போக முடிந்திருக்கிறது. இது வந்து ஒரு தன்னபர் செய்யக்கூடிய காரியம் மட்டுமல்ல, இது போன்ற பணிகளுக்கு இப்போது ஆஸ்திரேலிய அரசு செய்வது போல அரசு சார்ந்த ஒரு ஊக்கமும் ஆதரவும் தேவை. அது இந்தியாவை பொறுத்தவரையில் மத்திய அரசிலிருந்தும் கிடைப்பதில்லை, மாநில அரசிலிருந்தும் கிடைப்பது.
இப்போ நீங்கள் வந்து 2-3 நூற்கள் அப்படின்னு குறிப்பிட்டீங்க, எந்த மாதிரியான நூல்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு?
ஆங்கிலத்தில் பல்வேறு நூல்கள் கிட்டத்தட்ட என்னுடைய முயற்சியில் ஒரு 30 நூல்களாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். இந்தியாவில் வெளிவந்திருக்கிறது. அது தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, ஹிந்தியில், மராத்தியில், கன்னடத்தில், தெலுங்கில், மலையாளத்தில் நம்முடைய படைப்புகள் போயிருக்கின்றன. உலக மொழிகள் என்று பார்க்கும்போது மிக அதிகமாக கொண்டு போக முடியவில்லை. அதற்கு நம்முடைய எழுத்தாளர் பற்றி அங்குள்ள பரிச்சயமின்மை அதிகமான காரணமாக இருக்கிறது. கொண்டு சென்றிருக்கக்கூடிய நூல்கள் என்று பார்த்தால் அம்பையனுடைய சிறுகதைகள் பிரெஞ்சு மொழியில் வந்திருக்கிறது. சல்மாவுடைய நாவல் 2000 ஜாமங்களின் கதை ஜெர்மனிலும் கலீஷியன் மொழியிலும் வெளிவந்திருக்கிறது. இது போன்ற சில முயற்சிகள் கூடி வந்திருக்கின்றன.
மிக்க நன்றி கண்ணன் அவர்களே. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு தரமான ஒரு பதிப்பகம் காலச்சுவடு, அந்த முயற்சி அந்த பதிப்பகத்திலிருந்து வெளிவர்ற தரமான இலக்கிய முயற்சிகள் தொடரட்டும். வாழ்த்துக்கள். இவ்வளோ குறுகிய கால ஒரு பயணத்திலையும் வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த ஒலிப்பதிவு கூட வர வந்து இந்த நேர்முகத்தை வழங்கினீங்க. பல கேள்விகளுக்கு ஆழமாக அழுத்தமாகவும் பதில் தந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.